கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது ஒரு விசேஷித்த நாள், நமக்கு மிக முக்கியமான நாள். நாட்களை விசேஷித்துக் கொள்றவன் கர்த்தருக்காக அதை விசேஷித்துக் கொள்கிறான் சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. எல்லோருமாய் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 அதிகாரத்துக்கு எல்லோரும் நாம் திருப்பிக் கொள்வோம். வாசிப்போம், 1-11 எல்லோரும் நாம் வாசிக்கப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 அதிகாரம் 1-11 நாம் வாசிக்கப்போம்.
நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதை நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்னிமயமான நாபுகள் போல பிரிந்திருக்கும் நாபுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாதைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல கோத்திரத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாதையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாதையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே. இதப்படி பார்த்தரும் மேதரும் ஏலாமித்தரும் மெசபொத்தியாமியா யூதேயா கப்பத்தோகியா பொந்து ஆதியா பிகிரியா பம்பிலியா எகித்து என்னும் தேசத்தார்களும் சீரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாவிரியரும் யூதரும் யூத மார்க்கத் தமிழ்ந்தவர்களும் கிரேத்தரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாதைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள்.
தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். நாளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். கிறிஸ்தவ வட்டாரத்தில் இது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் 50 என்று பொருளாகும். இந்த 50வது நாளிலே டூட்டி 20 பேர் மேல்வட்ட அறையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்கு தத்துவத்தின் அடிப்படையிலே அவர்கள் காத்திருந்த போது அந்த 120 பேரும் பரிசுத்த ஆவியாலே நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எங்கேயோ உலகத்தின் ஒரு பாகத்திலே நடந்த இந்த அனுபவம், இந்த பெந்தெகோஸ்து அனுபவம் இன்றைக்கு உலகத்தின் சகல மூல முடுக்குகளிலும் பரவி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய திருச்சபைகளுக்கு, ஏன் இன்றைக்கு சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இன்றைய அவசர அடிப்படை தேவை ஒன்று இருக்குமா இருந்தால் அது பெந்தெகோஸ்தேன் அனுபவம் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பெந்தெகோஸ்தேயின் பேர் அனுபவம் என்கின்ற அடிப்படையிலே அந்த தலைப்பிலே நான் இந்த நாளிலே சில காரியங்களை சுருக்கமாக நான் ஒரு பேசி பிற்பாடு சிபத்துக்குள்ளே கத்தருக்கு சித்தமானால் நாம் கடந்து செல்வோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் என்று சொல்லி மூல உபதேசங்களை குறித்து நாம் இவரையில் வாசிக்கிறோம். ஸ்நானங்கள் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் என்று சொல்லப்படும் போது, ஒன்று தண்ணீராலே நாம் பெற்றுக் கொள்கிற ஞானஸ்நானம், ஓட்ட பேப்டிசம். இன்னும் ஒரு ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவினாலே நாம் பெற்றுக் கொள்கிற ஞானஸ்நானம். ரெண்டும் மிகவும் வித்தியாசமானது, வித்தியாசமான அனுபவம். ஒன்று தண்ணீர் முழுக்கு, தண்ணீரினால் நாம் பெற்றுக் கொள்கிற ஞானஸ்நானம். மற்றது பரிசுத்த ஆவினாலே நாம் பெற்றுக் கொள்கிற ஞானஸ்நானம். நன்றாய் கவனிங்கள். தண்ணீர் ஞானஸ்தானத்தை தேவனுடைய ஊழியக்காரர்கள் நமக்கு கொடுக்கலாம். தண்ணீர் ஞானஸ்தானத்தை அல்லது முழுக்க ஞானஸ்தானத்தை தேவனுடைய ஊழியக்காரர்கள் நமக்கு கொடுக்கல. ஆனால் பரிசுத்தாவியோட ஞானஸ்தானத்தை இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் நமக்கு அதை கொடுக்க முடியும். இந்த அடிப்படை சத்தியத்தை நாம மனதில் வச்சிருக்கணும். படிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:11, சீக்கிரம் படிங்க. மத்தேயு 3:11, லூக்கா 3:16, மார்க் 1:8. ஒரு வசனத்தை படிங்க, 3 மனம்
திரும்புதல் கண்டு நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக,
எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார்.
அவருடைய
பாதரட்சைகள் மாறி அவிழ்த்து கூட நான் பார்த்திருந்த அல்ல.
அவர் பரிசுத்த ஆவியினால்,
அன்றைய கவனிங்க, அவர் பரிசுத்த ஆவினாலும்
அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார்.
அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். யோவான் ஸ்நானகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து தெளிவாக நமக்கு சொல்லுறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்னினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அவை அக்னி ஞானஸ்நானம் என்று உண்டு புறம்பாக இல்லைங்க. பரிசுத்த ஆவியானும் அக்னினாலும் நமக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற பரிசுத்த ஆவியினாலே நமக்கு கொடுக்கிற ஞானஸ்நானம் தான் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம், அக்னினாலே உண்டாகிற ஞானஸ்நானம். இதை விட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு அக்னி ஞானஸ்நானம் என்பது கிடையாது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து யோவான் ஸ்நானகர் நமக்கு தெளிவாய் சொன்னது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்னினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். என கருமையானவர்களே, இன்றைய திருச்சபைகளிலே காணப்படுகிற ஒரு மாபெரும் குறைபாடு என்னவென்றால், இன்றைக்கு அநேகர் மனம் திரும்ப அனுபவத்தோடு இருக்கிறார்கள், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் ஒருபடி போய் ஓட்டப்பட்டு ஞானஸ்தானம் தண்ணீரும் திருமுழுக்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆனாலும் அதற்கு அடுத்ததான மிக முக்கியமான, மிக தேவையான, மிக தெளிவான, தேவனால் நமக்கு முன்கூட்டி சொல்லப்பட்ட, ஆண்டவராலே நமக்கு ஆவினாலே அறிவிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை இன்றைக்கு அநேகர் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறபடியால் தான் இன்றைக்கு சபையிலே பலர் நிர்விசாரமாக வாழுகிறார்கள், ஏனோதானம் ஒன்று வாழுகிறார்கள், பாவத்துக்கு வளைந்து போகிறார்கள், உலகத்தோடு ஒத்து போகிறார்கள், தேவனை வீட்டுக்கு தூரமாக வாழ்கிறார்கள். பேர் கிறிஸ்தவர்களாக இன்றைக்கும் வாழ்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், அவர்கள் இன்று வரைக்கும் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளாமல் இருப்பதே அந்த மாபெரும் குறை. இந்த உண்மையை நீங்கள் ஒருவர் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்கிறேன். என கருமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கலாம், பாவத்துக்கு மனம் திரும்பியிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ஆனால் பரிசுத்தாவியானவருடைய ஞானஸ்தானத்தை நாம் பெற்றிருக்கிறோமா என்பது நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய மிக மிக முக்கியமான கேள்வியாகும். ஆனாலும் மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, தண்ணீர் ஞானஸ்தானம், பரிசுத்தாவியான ஞானஸ்தானம், இவை எல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை காரியமே ஒழிய ஒரு வளர்ச்சியின் அறிகுறி இல்லை என்பதையும் நீயும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், இன்றைய சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அவசரமான தேவையும் அவசியமாக இருக்கும் ஒன்று இருக்கும் என்று சொன்னால், அது பரிசுத்த ஆவியானவரால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அருகிற ஞானஸ்நானம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. தண்ணீர் ஞானஸ்நானம் மிக முக்கியமானது. அதே போல பரிசுத்த ஆவியினாலே இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஞானஸ்நானமும் மிக மிக முக்கியமானது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. இதை நாம் கருத்திலே கொண்டு நாம் அடுத்த காரியத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல போறோம். என கருமானவர்களே, யோவான் 4 மன்னிக்கணும், 1:33 யோவான் 1:33 பாப்பீங்க சொன்னால், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறோம் என்று எனக்கு சொல்லி, ஆவியானவர் யார் மேல வந்து தங்குகிறதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று ஏற்கனவே யோவானுக்கு தேவனாலே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆகவே யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே வந்து இறங்குகிறதையும் வானம் திறக்கப்படுகிறதையும் யோவான் ஸ்நானகன் கண்டு அவன் சாட்சி, இவரே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம், திஸ் இஸ் த பர்சன், இவர்தான் ஆள், இவர்தான் நபர் நமக்கு பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறார் சொல்லி யோவான் இயேசு குறித்து சாட்சி சொன்னார். என கருமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என கருமானவர்களே, நீங்கள் லூக்கா 4:1 நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய், அதாவது ஆவியினாலே நிறைந்தவராய் அவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டாராம். என கருமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்ததே ஆவியானவராலே தான். பரிசுத்த ஆவி உண்மையிலே வரும். உன்னதமாவுடைய நிழல், உன்னதமாவுடைய பலம் உண்மையிலே நிழலிடும். உன்னதத்திலே பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று காபிரியல் தூதனாலே மரியாளுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியே கன்னிகை கற்பவதியாகி பரிசுத்த ஆவியினாலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவதரித்தார் என்பது வெளிப்படையான சத்தியம். ஆகவே இயேசு கிறிஸ்து அவதரித்தது பரிசுத்த ஆவியானதுதான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்ததும் மட்டுமல்ல, தன்னுடைய ஊழியங்களை அவர் நிறைவேற்றினதும் முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியோடு சேர்ந்து இணைந்து இசைந்து என்கின்ற சத்தியத்தை நீயும் நானும் மறக்க கூடாது. என்ன கருமானவர்களே, 4:1 அவர் பரிசுத்த ஆவியை நிறைந்தவராய் வனாந்திரத்துக்கு போனார், பிசாசனாலே சோதிக்கப்பட்டதுக்கு. அதே 4:18 இயேசு இப்படியாய் சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், கர்த்தருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய ஆவியானவர், த ஸ்பிரிட் ஆஃப் காட் அப்பான் வித் பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், காரணம் கர்த்தருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்று சொல்லி கீழே இன்னும் பல காரியங்களை இயேசு சொல்லிக் கொண்டு போறதை நாம் பார்க்கக்கூடியதாக. ஆகவே இயேசுடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம் சகலமும் பரிசுத்த ஆவினாலே உண்டாகிருந்தது என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படியா இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியாலே நிறைந்து ஊழியங்களை செய்தாரோ அதை பின்பற்றி அப்படியே அப்போஸ்தலர்களும் பரிசுத்தாவியாலே நிறைந்து பரிசுத்தாவினுடைய இணைந்து பரிசுத்தாவுடைய இசைந்து பரிசுத்தாவினருக்கு விட்டுக் கொடுத்து பரிசுத்தாவுடைய கீழ்ப்படிந்து அவர்களும் இயேசுவை போல தங்கள் வாழ்க்கையும் தங்கள் ஊழியங்களை நிறைவேற்றி முடித்து தேவனுடைய பிரசன்னத்திலே அவர்கள் பிரவேசித்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களை பின்பற்றி வருகிற நீங்களும் நானும் இயேசுவை போல அப்போஸ்தலர்களை போல பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டவர்களாய், பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவர்களாய், பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட்டவர்களாய் நாமும் வாழ்ந்து நாமும் நம்முடைய ஓட்டத்தையும் நம்முடைய ஊழியத்தையும் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று தேவன் உன்னையும் என்னை குறித்து எதிர்பார்க்கிறார் என்பதை நீயும் நானும் மறந்துடக்கூடாது. எனக்கு அறிமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களோடு இன்றைக்கு நாம் இப்பொழுது வாசித்த இந்த வேத சத்தியங்களுக்குள்ளே நாம் கடந்து போவோமே. 2 பாருங்க, அப்பொழுது அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டான். நன்றாய் கவனிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, சோ தட்ஸ் மீன் அங்க பலத்த காற்று அடிக்க இல்லை. நல்லா விளையாங்க, ஹலோ, லிசன் டு மீ ப்ளீஸ் கேர்ஃபுல். 120 பேரும் இருந்த மேல்வீட்டு அறையிலே பலத்த காற்று அடிக்க இல்லை, ஆனா பலத்த காற்று அடிக்கிற பெரும் சத்தத்தை போல ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் இருந்த இடம் முழுவதையும் நிரப்பிட்டான். 120 பேர் அவர்கள் ஆண்டவர் இயேசு கொடுத்த வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டு மேல்வீட்டு அறையிலே அந்த 120 பேரும் காத்திருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதிருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமிலே ஒரு மேல் வீட்டிலே அந்த 120 பேரும் காத்திருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற, சோ இந்த 120 பேர் காத்திருக்கும் போதுதான் திடீரென ஒரு நாள் காலை பலத்த காற்று அடிக்கிறது போல ஒரு முழக்கம், பலத்த சத்தம், பெரிய சத்தம். அந்த சத்தம் உண்டான போது அவர் இருந்த இடமெல்லாம் நிரம்பிட்டது தேவ ஆவியின் பிரசன்னத்தினால். என கருமானவர்களே, ஏன் அந்த சத்தம் தெரியுமா? ஏன் அந்த முழக்கம் தெரியுமா? உள்ளே இருந்தவர்களுக்கு அல்ல, வெளியில் இருக்கிறவர்களுக்கா? உள்ளே இருந்த 120 பேர் மேலும் ஆவியானவர் வந்து இறங்கினார். ஆனா பெரிய முழக்கம் போல சத்தம், இந்த சத்தத்தை கேட்ட போதுதான் அந்த பிரதேசத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்கள் 120 பேர் இருந்த இடத்தை தேடி வந்தார். இந்த சத்தத்தை கேட்டபடியால் தான், இந்த சத்தம் உண்டான போதுதான் அதை சுத்தி இருந்த 120 பேர் இருந்த அந்த வீட்டை சுத்தி இருந்த அந்த பிரதேசத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான மக்கள், பற்பல பாசைகளை பேசுகிறவர்கள், பற்பல கலாச்சாரங்களை பின்பற்றுபவர்கள், பல ஜாதி மக்கள், பலர் பலர் ஆயிரக்கணக்கிலே அப்போஸ்தலர்களோடு 120 பேர் கூடியிருந்த அந்த மேல்வீட்டரை இருந்த அந்த வீட்டை சுத்தி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடி வந்தார்கள். எதற்காக என்றால், 120 பேரும் பரிசுத்தாவியால் நிரப்பப்படுவதற்காக அல்ல, வெளியில் இருக்கிற மக்கள் இவைகளை தேடி வருவதற்காக. அந்த பெரிய சத்தம், அந்த பெரிய முழக்கம் போல பெரிய சத்தம், அந்த சத்தத்தை கேட்ட போது இங்க ஏதோ நடக்குது, ஏதோ நடக்குது, இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குது என்று சொல்லி ஏராளமான ஜனங்கள் அந்த வீட்டை தேடி ஓடி வந்தார்கள், தேடி வந்தார்கள். அந்த என்ன நடக்குது பாருங்க, அந்த 120 பேரும் மேல்விட்டறையில் அவர்கள் கூடியிருக்கும் போது 8 படிங்க, 8 சீக்கிரம்.
அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாசைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதப்படி பார்த்தரும் மேதரும்.
இப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாசையில இவர்கள் பேச கேட்கிறோமோ, இதப்படி இதப்படி. ஜனங்கள் வந்தார்கள், சத்தத்தை கேட்டார்கள், உள்ளே ஒரு பெரிய கிளைச்சல் போய்கொண்டிருக்குது. அவரவர் 120 பேரும் பற்பல பாசைகளிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி நமக்கு புரியலே, ஏதோ ஒன்று நடக்குது, நமக்கு விளங்க இல்லை என்று சொல்லி ஜனங்கள் ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமில்ல, 7 பார்ப்பீங்கன்னு சொன்னா, பேசுற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அங்கே நடந்த சம்பவம், அந்த 120 பேர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கின போது அங்கே நடந்த காட்சி கண்கொள்ளாததாக இருந்தது. ஆகவே அவர்களை சுற்றி பார்த்துக் கொண்டிருந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்களாம், அவங்க இங்க பேசுற எல்லாரும் கலிலேயர் அல்லவா, ஆனா இவர்கள் எப்படி பற்பல பாசைகளிலே பேசுகிறார்கள், பல பல மொழிகளை பேசுகிறார்களே, நம்முடைய என்ன பாசையிலாம் இவர்கள் பேசுகிறார்களே, இது நமக்கு ஆச்சரியம் அல்லவா என்று சொல்லி அங்கே கூடிய இந்த ஜனங்கள் அவர்கள் ஆச்சரியப்பட்டான் சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 6 நீங்க பார்ப்பீங்க சொன்னால், அவர்கள் எல்லோரும் கலக்கம் அடைந்தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 120 பேரும் அவர்கள் மேல்விட்டு அறையில இருந்து அவர்கள் அந்நிய பாஷைகளிலே வேறு பாஷைகளிலே அவர்கள் பேசி அவர்கள் மிகவும் மகிழ்ந்து ஆவியிலே கலிகூர்ந்து சந்தோஷத்தோடு தேவனை புகழுகிற அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்த ஜனங்கள் எல்லாரும் கலக்கம் அடைந்தார்கள் எழுதப்பட்டிருக்கு. இங்க ஏதோ நடக்குது, இவர்கள் எல்லாம் இப்படி சந்தோஷமா இருக்கிறது காரணம் என்ன, இவர்கள் பற்பல மொழிகளிலே பேசுகிறார்களே, இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா, ஒரு தேசத்தை சேர்ந்தவல்லவா, ஒரு இனத்தை சேர்ந்தவல்லவா, இவர்கள் எப்படி இப்படி பற்பல பாஷைகளிலே பேச முடிகிறது, இவர்கள் எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள், இவர்கள் எப்படி இந்த அனுபவத்தை பெற்றுக் கொண்டார்கள் சொல்லி இதை நினைத்து இதை பார்த்து இதை கேட்டு கலக்கம் அடைந்தார்கள் சொல்லப்படும். அது மட்டுமல்ல, 12 நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னா, எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ, இதப்படி என்றார்கள், ஆச்சரியப்பட்டார்கள், கலக்கம் அடைந்தார்கள். மட்டுமல்ல, இது என்னமாய் முடியுமோ என்கின்ற ஒரு கேள்விக்குறியோடு அவர்களை பார்த்த வண்ணமாக இந்த ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நிற்கிறார். இது என்னமாய் முடியுமோ, திடீரென இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கிறது, இதுக்கு முதல் இப்படி ஒன்றை நாம் பார்த்ததில்லையே, இதுக்கு முதல் இப்படி ஒன்றை நாம் கேட்டதில்லையே, திடீரென இந்த 120 பேர் மொத்தம் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஒரு காரியம் நடக்கிறதே, இது என்ன, மட்டுமல்ல இது என்னவாய் முடியுமோ. இப்ப நான் சொல்றேன் கவனிங்க, they didn't understand what they have done. வந்து நின்றவர்களுக்கு இவைகள் செய்கிறது, இவைகளுடைய அனுபவம் புரியவில்லை, விளங்கவில்லை. இந்த 120 பெற்றுக்கொண்ட இந்த ஆவியானுடைய அபிஷேகம், இந்த பரிசுத்த ஆவியினால் இவர்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஞானஸ்தானம், இந்த 120 பேரும் பெற்ற அனுபவம், ஆனா சுத்த நின்ற ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு இந்த அனுபவம் இல்லை. ஆகவே இப்படி இவர்களுக்கு வார கேள்வி என்ன, இது என்னவாய் முடியுமோ, அவர்களுக்கு விளங்க இல்லை, அவர்களுக்கு புரியல, இது என்ன என்று சொல். நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா, ஆவியால் பிறந்தவன் தான் அறிந்து கொள்ள முடியும். ஆவியால் பிறந்த ஒரு மனுஷனை உலக பிரகாரமான ஒரு மனுஷன், மாமிசமான ஒரு மனுஷன் புரிந்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியனோடு நெருங்கி நடக்கிற ஒரு மனிதனை, பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்று பரிசுத்த ஆவியனை இணைந்து இசைந்து நெருங்கி நடக்கிற ஒரு மனுஷனை உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியாது. சபையில இருந்து சத்தியத்தின்படி வாழ்ந்து தேவ ஆவியால் நிரப்பப்பட்டு பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்று அவரோடு நெருங்கி நடக்கிற ஜனங்களுடைய நடத்தையும் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய காரியங்களும் அவருடைய நோக்கங்களும் அவர்கள் போகிற இடங்களும் அவர்கள் செய்கிற கிரியைகளும் உலகத்துக்கு புரியாது, உலகத்துக்கு விளங்காது, உலகத்துக்கு தெரியாது. பாருங்க, அவர்களுக்கு புரியாது நாம என்ன செய்கிறோம். அவளுக்கு இந்த அனுபவம் இல்ல. பாருங்க, நமக்கு அந்த அனுபவம் இருக்குது. 120 பேருக்கு நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அனுபவம் இருக்குது. அவர்களுக்கு தெரியும் தாங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி. ஆனா உலகம் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. சுத்தி நின்ற ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகவே கேட்டார்கள், இது எப்படியாய் முடியுமோ, இது என்னமாய் முடியுமோன்னு சொல்லி. அது மட்டுமல்ல, அதுக்கு அடுத்த வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே சொல்லப்படுறது, இவர்கள் மதுபானத்தால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணார். இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லி அந்த வார்த்தையோடு நிற்கவில்லை. அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் ஒரு வார்த்தை சொல்றார்கள், இவர்கள் எல்லாம் குடித்திருக்கிறார், இவர்கள் எல்லாரும் வெறித்திருக்கிறார் என்று சொல்லி அவர்களை பரிகாசம் பண்ணியிருக்கார். ஆவிக்குரியவனை உலகத்துக்குரியவன் எப்பொழுதும் பரிகாசம் பண்றதும் பகுதி பண்றதும் இயற்கைதானே. பார், மதுபானத்தினால நிறைந்திருக்கார். ஏனென்றால் அவர்கள் தங்களை மறந்து தங்களை சுத்தி ஏராளமான ஜனங்கள் பார்த்துக்கொண்டு, அங்கே அந்த 120 பேர்ல ஆண்களும் பெண்களும் இருந்திருக்கார். இதுல ஒரு குறிப்பான காரியம் என்ன தெரியுமா, இயேசுவின் தாயாகிய மரியாளும் இந்த 120 பேரோட ஒரு நபராக அங்கே இருந்திருக்கிறார். இதிலும் ஒரு வெளிச்சம் என்னவென்றால், இயேசுவின் தாயாகிய மரியாளும் இந்த 120 பேரும் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளும் போது, இயேசுவின் தாயாகிய மரியாளும் அந்த இடத்திலிருந்து பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அங்கே இருந்து 120 பேரும் அந்நிய பாஷைகளிலே தேவ மகத்துவங்களை பேசும் போது, மரியாளும் ஒரு ஆளாக அங்கே இருந்து அந்த 120 மத்தியில் ஒரு ஆளாக உட்கார்ந்து மரியாளும் தேவனுடைய மகத்துவங்களை பேசியிருக்காங்க என்பது மறுக்க முடியாத, மறைக்க முடியாத உண்மை என்று சத்தியத்தின்படி நான் கூட சொல்றேன். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள் கூட அங்கே இருந்திருக்கார். உதாரணமாக யாக்கோபு, இயேசு கிறிஸ்துடைய சகோதரன் சொல்லப்படுற யாக்கோபு அந்த 120 பேர்ல ஒருவராக பிற்காலத்தில் இவர் தான் சபைக்கு தூணாக காணப்பட்டிருக்கிறார். இதிலும் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மாமிசத்தில் இருந்த நாட்களிலே யாக்கோபு இயேசுவை தேவனுடைய குமாரன் சொல்லி விசுவாசிக்கிறார். ஆனால் உயிர்த்தெழுந்த பிற்பாடு, ஆஃப்டர் தி ரெசரக்ஷன், உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாக்கோபுக்கு தரிசனமானார். கிட்டத்தட்ட 500 பேருக்கும் அதிகமான மக்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு லிட்டரலாக நேரடியாக காட்சி கொடுத்திருக்கார். அதிலே இயேசுடைய சகோதரனாகிய யாக்கோபுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தரிசனமாயிருக்க, அதற்கு பிற்பாடு இவர் விசுவாசித்து இந்த 120 பேரோடு சேர்ந்து மேல்வீட்டறையில் இவரும் காத்திருந்து, இவரும் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்று, இவரும் அந்நிய பாஷைகளிலே தேவ மகத்துவங்களை பேசி புகழ்ந்து பாடியிருக்க என்பது மறுக்க முடியாத ஒன்று. ஆகவே ஆண்டவர் இயேசுவின் தாயாகிய மரியாளும் ஆண்டவர் இயேசுவின் சகோதரிகளும் கூட அந்த 120 பேரிலே அடங்கியிருக்கிறார் என்பது முக்கிய குறிப்பாக நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன கருமானவர்களே, இந்த 120 பேரும் இருந்து ஆண்டவரை புகழ்ந்திருக்கிறார். 120 பேரும் பற்பல மொழிகளிலே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு 120 பேரும் ஒவ்வொரு மொழிகளும் பேசியிருக்கிறார். ஒருவர் பேசின மொழி ஒருவர் பேசல, அங்க 120 பேரும் ஒவ்வொரு பாஷைகளிலே அவரவருக்கு கொடுக்கப்பட்ட வரங்களின்படியே, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாஷைகளின்படியே, அவரவருக்கு கொடுக்கப்படிய சொற்களின்படியே எல்லோரும் ஆண்டவரை புகழ்ந்திருக்காங்க. என்னதான் புகழ்ந்தார்கள், அந்த 120 பேரும் இவ்வளவு சத்தமாய் விடுதலையாய் மனம் திறந்து மகிழ்ந்து புகழ்ந்து என்னதான் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் போது, இங்க முதலாம் அதிகாரத்திலே நான் நம்புறேன் பதினோராம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்கள் தேவ மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. என்ன கவனிங்க, இந்த 120 பேரும் தேவ ஆவியால நிரப்பப்பட்ட போது, தேவ ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட போது, இந்த 120 பேரும் என்ன செய்தார்களாம், தேவ மகத்துவங்களை பேசியிருக்கார்கள். அதாவது அந்நிய மொழிகளிலே, வேறு பாஷைகளிலே, தங்களுக்கு தெரியாத புரியாத, தங்களுக்கு சொல்றதுக்கு நிறைய கவனம், தங்களுக்கு தெரியாத தங்களுக்கு புரியாத வேற பாஷைகளிலே, அந்நிய பாஷைகளிலே ஆண்டவரை தேவாதி தேவனை புகழ்ந்து தேவ மகத்துவங்களை சொல்லி புகழ்ந்திருக்கிறார்கள். எனக்கு அறிமானவர்களே, ஆவியில நிறைந்த ஒரு மனுஷன், ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனுஷன், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்ற ஒரு மனுஷன் என்ன செய்யறான் என்று பாருங்க. பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்ட போது, அவர்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்ற போது, அவர்கள் உடனடியாக அவர்கள் செய்த வேலை என்ன, 120 பேரும், ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, சிறியவன் என்றும் இல்லை, பெரியவனும் என்றும் இல்லை, அந்த ஜாதி என்றும் இல்லை, இந்த ஜாதி என்றும் இல்லை, அந்த கோத்திரம் என்றும் இல்லை, இந்த கோத்திரம் இல்லை, 120 பேரும் வெவ்வேறான ஜனங்கள், வெவ்வேறு விதமான மக்கள், அவர்கள் எல்லோருமாய் சேர்ந்து தேவாதி தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி புகழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் இவ்வளவாய் புகழ்ந்து பாடினார்களோ அல்லது பேசினார்களோ சொன்னார்களோ, இதைத்தான் அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார். இது ஒரு சம்பவம் அல்ல, இது ஒரு சரித்திரம். இது ஒரு கதை அல்ல, இது ஒரு காவியம் அல்ல, இது ஒரு காப்பியம் அல்ல. This is truth. இது சத்தியம். I speak the truth. I know what I preach. இன்றைக்கு சபைகள் செத்து கொண்டிருக்கிறது. சபைகளில் இருக்கிற ஜனங்கள் உயிரும் அனலும் இல்லாமல், குளிரும் இல்லாமல் இருக்கிறார். உயிர் பெற்றவன் பேர் பெற்று செத்து கடமை போல சபைக்கு வந்து போறார்கள். ஏனோதான் சபைக்கு வந்து போறார்கள், பாட்டு போடுறார்கள், ஜீவன் இல்லை, ஜெபிக்கிறார்கள், அவங்க பலம் இல்லை, அவர்கள் ஆண்டவர் ஊழியத்தை தைரியமாக செய்ய முடியவில்லை, ஆண்டவருக்காய் வாழ முடியவில்லை. காரணம் என்ன, சாட்சியாக ஜீவிக்க முடியவில்லை, உலகத்தோடு ஒத்து போறார்கள், பாபத்துக்கு வளைந்து போறார்கள். என கருமானவர்களே, காரணம் என்ன, அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய பரிசுத்தாவுடைய ஞானஸ்தானத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறபடியால் அவர்கள் ஆண்டவருக்கு என்று வாழ முடியல. பாருங்க, நூற்றி இருபது பேர் they were filled with the power of the Holy Spirit to be a witness for Christ. கிறிஸ்துவுக்கு சாட்சி நிரப்பப்பட்ட இன்னைக்கு தேவை நமக்கும் அந்த அனுபவம். பெந்தெகோஸ்தே அனுபவம் ஒவ்வொரு மறுபடி பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அடிப்படையாக அவசரமான தேவை பெந்தெகோஸ்தே அனுபவம். பாருங்க, ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியால நிரப்பப்படணும், ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும். அப்பொழுதுதான் இயேசுவுக்காய் நான் வாழ முடியும், அப்பொழுதுதான் இயேசுவுக்காய் சாட்சியாய் வாழ முடியும், அப்பொழுதுதான் சத்தியத்தின்படி நான் வாழ முடியும். பாரு, அப்பொழுதுதான் பாவத்துக்கு எதிர்த்திருக்க முடியும், அப்பொழுதுதான் பிசாசு நம்மை கொண்டு ஓட முடியும். பாரு, தேவ ஆவியால நிரப்பப்பட்ட அநேக தேவ மனுஷர்கள் அநேக சமூகங்கள் சமுதாயத்தின் சரித்திரங்களையே மாற்றி அமைத்திருக்கார்கள். தெரியுமா, இது ஒரு குறிப்பு நான் உங்களுக்கு சொல்றேன். சில நாளைக்குள் படிக்கல, அப்போஸ்தலர் 1:4-5 படி, சீக்கிரப்படி, 1:4-5.
அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள்.
ஆகவே அதுவரைக்கும் நீங்கள் எரிசலேமை விட்டு போகாதிருங்கள். சில நாளைக்கு நன்றாக கவனிங்க அந்த குறிப்பை, சில நாளைக்குள் நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள், அதுவரைக்கும் நீங்கள் எரிசலேமை விட்டு போகாதீங்க. அர்த்தம் என்ன? வாட் இஸ் தி மீனிங் பை தட்? அதுல அர்த்தம் என்ன? இன்னும் சில நாளைக்குள் நீங்க பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்வீர்கள், அதுவரைக்கும் எரிசலேமை விட்டு போகாதிருங்கள். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அதாவது பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெறும் வரைக்கும் நீங்கள் ஊழி ஒன்று செய்ய வேண்டாம், போக வேண்டாம், போக வேண்டாம், எங்கும் போக வேண்டாம். நான் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் வரைக்கும் எரிசலேமை விட்டு போகாதிருங்கள். ஆவே பரிசுத்த ஆவியோட பலத்தை பெறும் வரைக்கும், பரிசுத்த ஆவியோட ஞானஸ்தானத்தை பெறும் வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு போகாதீங்க, எந்த ஊழியம் செய்யாதீங்க. வெயிட் அப் ஆன் தி லார்ட், எனக்கு காத்திருங்கள். யோவான் 14:16 இயேசு கிறிஸ்து இப்படியா சொன்னார், என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்க சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு அனுப்புவார். நான் உங்களை திக்கட்டவளாக விடேன், என்னை நம்பின உங்களை, என்னை பின்பற்ற உங்களை திக்கட்டவளாக விடேன், நான் போய் உங்களுக்கு வேறொரு தேற்றரவானை, என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்க, என்றென்றைக்கும் உங்களோட இருக்க வேறொரு தேற்றரவான். அர்த்தம் என்ன? என்னை போல இன்னொரு நபர், வேறொரு தேற்றரவான், வேறொரு தேற்றரவான். அர்த்தம் என்ன? என்னை போல இன்னொரு நபர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்க நான் அவரை உங்களுக்கு அனுப்புவேன். ஆகவே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெறும் வரைக்கும், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதீங்க, எந்த ஊழியமும் செய்யாது. 1:8 படிங்க, அப்போஸ்தலர் 1:8, நீங்கள் பலமடைந்து பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலமடைந்து. அப்ப நாம் சாட்சியாய் வாழ, சத்தியத்தின்படி ஜீவிக்க பரிசுத்தாவுடைய பலம் நமக்கு தேவை என்பதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்திருக்கிறார். நாம் தான் சரியா இன்னும் அறியல். ஆவைதான் அதன் முக்கியத்துவம் இன்னும் புரியாம ஏனோ தானோன் இருக்க நானல் போல அங்கு மிங்குமாக வளைஞ்சிட்டு இருக்கு. காத்து காத்தடிக்கிற பக்கம் சாகிற மரம் போல அங்கு மிக உலகத்தோட ஒருக்கா, ஆண்டோட ஒருக்கா, அங்கு மிக சமூகத்தோட ஒருக்கா, சபையோட ஒருக்கா, அப்படி இப்படியா நாம் சாஞ்சு கொண்டிருக்கோம். பாரு, எது வரைக்கும் குந்தி குந்தி நடவு? கத்த தெய்வமானால் அவரை பின்பற்றுங்க, பாகல் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்க. எது வரைக்கும்? ஹவ் லாங்? எது வரைக்கும் நீங்கள் குந்தி குந்தி நடப்பு? எதுவரைக்கும் உலகத்தோடு ஒத்து போவாய்? எதுவரைக்கும் பாவத்தோடு விளையாடுவாய்? எதுவரைக்கும் அவவிசுவாசமாய் வாழ்வாய்? எதுவரைக்கும் அசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வாய்? எதுவரைக்கும் அவலட்சணமாய் வாழ்வாய்? ஹவ் லாங்? இடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்துவம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேமிலே காத்திரு. அப்போஸ்தலர் ஆண்டவரை ஏ சொன்ன வார்த்தை. இன்னும் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? என்ன கவனி, ஆண்டவர் இயேசு 30வது வயதுல பப்ளிக் மினிஸ்ட்ரிக்கு வந்தார், பகிரங்க ஊழியத்துக்கு வந்தார். எப்படி தன்னை வெளிப்படுத்தினாரு? ஞானஸ்தானத்தில் தன்னை வெளிப்படுத்தி இருக்க. நன்றாக கவனி, இந்த 30வது வயதுல அவர் ஒரே நாளில் தண்ணீர் ஞானஸ்தானத்தையும் பெற்று, அதே நேரத்தில் பரிசுத்தாவியோட அபிஷேகத்தையும் பெற்ற பிற்பாடு தான் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். பாருங்க, யூ ஷுட் பி அண்டர்ஸ்டாண்ட் தி சீக்ரெட் ஆஃப் தி கிறிஸ்டியானிட்டி. சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாகும். அப்போஸ்தலர் பார்த்து சொன்னார், பிதாவுடைய நான் உங்களுக்கு கட்டிட்ட வாக்குத்தத்தை நிறைவு, அதாவது பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெறும் வரைக்கும் இயேசு விட்டு போனா ஊழி ஒன்று செய்ய வேண்டாம். அதே போல இயேசு கிறிஸ்து 30 வயது வரைக்கும் ஒரு ஊழியம் செய்யல. பாருங்க, ஏன் அவருக்கு செய்ய இல்லாத, அவரிடத்தில் இல்லாத ஆற்றலும் அறிவும் பலமுமா? எல்லாம் இருந்தது. ஆனா 30 வயது வரைக்கும் தனக்கு குறிக்கப்பட்ட அந்த காலம் நேரம் வரைக்கும் ஹி வாஸ் வெயிட்டிங், வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சோ 30வது வயதுல ஞானஸ்தானம் எடுத்தாரு, பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே வந்து இறங்கினார், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார். தென் அதற்கு பிற்பாடு ஆண்டவர் இயேசு அது முதல் அது முதல் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொல்லி பரசங்க தொடங்கினார்கள் சொல்லி நாம் ஆண்டவருடைய வேதத்தில் வாசிக்கிறது இல்லையா? See the truth. Do you understand the truth? சத்தியத்தின்படி வாழ, சாட்சியாய் திகழ, ஆண்டவோட பணியை செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நமக்கு இன்றைக்கு தேவை, இன்றியமையாத தேவை, இன்றைய தேவை நமக்கு தேவை, பரிசுத்தாவுடைய ஞானஸ்தானம் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். This is the truth. இப்ப நமக்கு நேரம் போறபடியால மூணு அல்லது நாலு அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நான்கு சம்பவங்களை நான் சுருக்கமாக உங்களுக்கு காட்டி, பெந்தைக்கோசு நாளுக்கு முன்பும் பெந்தைக்கோசு நாளுக்கு பின்பும் நடந்த சில காரியங்களையும் குறிப்பிட்டு அதற்கு பிற்பாடு நாம் எல்லோரும் இந்த பரிசுத்தாவுடைய ஞானஸ்தானத்துக்காக நாம் ஜெபிக்க போறோம். இப்ப திருப்பிக் கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படிங்க, எட்டாம் அதிகாரம் 14-17 வரைக்கும். சீக்கிரம் அப்போஸ்தலர் 8:14-17 வரைக்கும் படி.
சமாரிய தேவவசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்துக்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபொழுது
அவர்கள்
ஒருவனை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் மாத்திரம் பெற்றிருந்தவர்களாய் கண்டு அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை
பெற்றார்கள். இப்ப கவனிங்க, இப்ப ஜோவானும் சமாரியா பட்டணத்திலே அநேகர் மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட, நன்றாய் கவனிங்க, நான் சொல்ற ஒரு முக்கியமான காரியம், சமாரிய பட்டணத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஜனங்கள் பாவத்துக்கு மனம் திரும்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஆனாலும் சமாரியா பட்டணத்திலே மனம் திரும்பி பாவ மன்னிப்பை இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட போதிலும் அந்த விசுவாசிகள் ஒருவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளப்பார். You should understand the truth. See the truth. அநேகர் மனம் திரும்ப அனுபவம், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற அனுபவம் இயேசு விசுவாசிக்கு அந்த அனுபவத்தோடு இருக்காங்க பாரு. சமாரியோட இருந்த விசுவாசிகள் போல அப்படி இருக்கப்பார். அவங்க அனலும் இல்லை குடிரும். ஏனோதான் நாட்கள் போகுது, காலம் கரையுது, வருஷங்கள் போகுது, ஆனா வாழ்க்கையில மாற்றம் இல்லையே. ஆண்டவரும் பார்த்து களைச்சு போன பாரு. சமாரிய பட்டணத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், மனம் திரும்பினார்கள். ஆனாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள, ஆகவே நன்றாய் கவனிங்க, ஆகவே இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்தாவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசு நாமத்தினால ஞானஸ்தானம் மாத்திரம் பெற்றவர்களுக்காக கண்டு பாருங்க. ஞானஸ்தானம் எடுத்திருக்கார். ஹலோ, மனம் திரும்பிருக்கார்கள், பாவம் மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்கள், ஞானஸ்தானம் பெற்றிருக்கார்கள், ஆனாலும் பரிசுத்த ஆவியை இன்னும் பெற்றுக் கொள்ளல. ஆகவே ஆண்டவர் சென்டிங் சம்படி. ஆண்டவர் அந்த பட்டணத்துக்கு, அந்த சபைக்கு, அந்த மக்களுக்கு, அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை கொடுப்பதற்காய் ஆண்டவர் தன்னுடைய அப்போஸ்தலர்களை அனுப்பிறப்பார். இப்ப இவர்கள் வந்து பார்க்கிறார்கள், சபையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கார், பாவம் மன்னிப்பு பெற்றிருக்காங்க, ஞானஸ்தானம் பெற்று விட்டார்கள், ஆனா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, பரிசுத்தாவின் நிரப்பப்படுகிற அந்த அனுபவம் இல்ல, பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை இன்னும் பெற்றுக்கொள்ள. அப்போஸ்தலர் அதை கண்டுபிடிச்சாங்க பாரு. ஏற்கனவே சபையை சில ஊழியர்கள் இருந்திருக்காங்க, அவங்க சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவர்களுக்கு கண்டுபிடிக்கல. பட் வந்தார்கள் சீமோன் அப்போஸ்தலர்கள் எசுரம்பில் இருந்து வந்தபோது இந்த குறையை கண்டுபிடிச்சாங்க. அப்ப அவங்க கேட்டாங்க, அப்போது அவர்கள் இயேசு நாமத்தினால் ஞானஸ்தானம் மாத்திரம் பெற்றிருக்கவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி, நல்லா கவனிங்க, இவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல கைகளை வைத்தார்கள். நன்றாய் கவனிங்க, கைகள், அப்போஸ்தலர்கள் அவர்கள் மேல கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். upon them, the people who are kneeled down to receive the baptism of the Holy Spirit. Ragavani, apostles, avargal mele kaigalai vaitha bodhu parisutha aaviyai pettukondar. இதுக்குள்ள ஒரு சம்பவம், அங்க ஒருத்தர் இருந்தான் அந்த சபையில, இவனும் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தோம். சீமோன் என்கின்ற ஒரு மாய் வித்தக்கார் மந்திரவாதியோடு இருந்திருக்கான். அது கீழே வாஜி பாத்தீங்க நேரம் போதான் குறிப்பிட கவனி. அந்த சபையில அங்க ஞானஸ்தானம் எட்டிருந்த அந்த விசுவாசிகளுக்குள்ள அங்க ஒருத்தர் இருந்தான், அவனுடைய பேர் சீமோன். அவனும் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்திருக்கான். அங்க இருந்த எல்லாருமேலும் அப்போஸ்தலர்கள் கைகளை வைத்தபடியால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்றார்கள் என்று சொல்லி இந்த சீமோன் கண்டபோது இவனுக்குள்ள ஒரு விசித்திரமான வினோதமான ஒரு எண்ணம் உண்டாயிட்டு. என்ன தெரியுமா, இவன் போய் அப்போஸ்தலத்தை கேட்டான், இங்க பாருங்க பேர் மிஸ்டர் பீட்டர், இட் இஸ் டெமண்டஸ், நான் மந்திரவாதியாக இருந்து பல பல மாய வித்தைகள் எல்லாம் காட்டியிருக்கிற ஜனங்களை சிற்சிட நிறங்களை பிரமிக்கலாம் பண்ணிருக்கணும், அதெல்லாம் பொய்யும் மாய மாலமா, ஆனா இங்க ரியாலிட்டி இருக்கிறத நான் பாக்குறேன், இதுல உண்மை இருக்கிறது, இது தேவ கிருபை இருக்கிறது நான் பாக்குறேன். ஆகவே நான் உடத்துல ஒரு காரியம் கேட்கிறேன், உங்களை மாதிரி நானும் யார் மேல கைகளை வைக்கிறேனோ அவங்களும் இந்த பரிசு தாவியை பெற்றுக் கொள்ளும்படி எனக்கு கொடுங்க, நான் காசு கொடுக்கிறேன் பாரு. ஐ கிவ் யூ த மணி, ப்ளீஸ் கிவ் தட் கிஃப்ட், அந்த வரத்தை எனக்கு கொடு, நான் அதுக்குரிய பணத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டு அவன் கடவுளை ஊழியக்காரன் பாருங்க, காசுக்கு வளைய மாட்டான், பணத்துக்கு பணிய மாட்டான். ஆகவே அவன் சொன்னான், உன் இருதயத்தில் இருக்கிற துர்க்குணத்தை நான் பார்க்கிறேன், நீ கசப்பான பிச்சிலும் கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன், ஆகவே நீ மனம் திரும்பு. அப்படி இல்லாவிட்டா உனக்கு அழிவு வரும். தேவனுடைய வரத்தை பணத்தினால சம்பாதிக்கலாம் நினைத்தா பாரு, மனம் திரும்பு, இல்லது போன உனக்கு அவன் பயந்துட்டா பாரு, நடுங்கி போட்டு ஐயோ இப்படி ஒன்று எனக்கு வராத அப்படி ஜெபம் பண்ணு. இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், பாவத்துக்கு மனம் திரும்பினார்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஆனாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பரிசுத்தாவோட ஞானஸ்தானத்தை இன்னும் பரவில்லை. பட் தே ஆர் பிலீவர்ஸ், தே ஆர் இன் த சர்ச். லிசன் டு மீ, மத்தேயு 25 அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன ஒரு உவமை நமக்கு ஞாபகத்தில் இருக்குதா, 10 கன்னிகள், 5 பேர் தீவட்டிகளோடும் எண்ணெயோடும் மணவாளன் வர போய் பார்த்திருந்தாங்க, மிகுதி 5 பேர் தீவட்டி இருந்தது எண்ணெய் இல்லை. So, according to my understanding of the Bible, I tell you people, listen to me. தீவட்டி இருந்தது எண்ணெய் இல்ல, 10 பேர் கையிலும் தீவட்டி இருந்தது, ஆனா 5 பேர் கையில தான் அது எரியறதுக்கு எண்ணெய் இருந்தது பாரு. ஆனா அந்த 10 பேரும் சபையில் இருந்திருக்காங்க, ஏன்னா இந்த 10 பேருக்கும் மனமானம் திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கை இருந்திருக்குது. இந்த 10 பேரும் அவங்க காத்திருந்திருக்காங்க, அவங்க 10 பேரும் சபையில் இருந்திருக்காங்க, உங்களை மாதிரி என்ன மாதிரி சத்தியத்தை கேட்டிருக்காங்க. ஒருவேளை அவர்களும் ஏனோதானோ ஒன்று வந்து போனவர்களாக இருந்திருப்பார்களோ, ஒருவேளை கதிரைக்கு சூடுத்திரவர்கள் போல அவர்களும் இருந்திருப்பார்களோ, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போய்விட்டால் காது சம்படி தேர் கமிங் டு தி சர்ச் பிகாஸ் ஃபார் தி கம்ஃபர்டபிள் ஆஃப் தி ஸ்பிரிட். எனக்கு ஒரு அமைதி வேண்டும், எனக்கு ஒரு நிம்மதி வேண்டும், தட்ஸ் வை ஐ அம் கமிங் டு தி சர்ச். இட்ஸ் ஓகே, யூ மே கம் டு தி சர்ச், யூ கேன் விசிட் தி சர்ச், பட் யூ டோன்ட் ரிசீவ் தி பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். இட் இஸ் ஸோ பிட்டி. 10 பேர் சபையில் இருந்திருக்காங்க, சத்தியத்தை கேட்டிருக்காங்க, ஆனா 5 பேர் தான் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றிருக்காங்க, பரிசுத்தாவின் நிரப்புதலை பெற்றிருக்காங்க, பரிசுத்தாவோட வாழ்ற வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. என்ன கவனிங்க, தீவட்டி ரட்சிப்பின் அனுபவத்தையும் எண்ணெய் பரிசுத்தாவோட அபிஷேகத்தை குறிக்கிறது மறக்காது. நம்மிடத்தில் தீவட்டி இருக்கலாம், ஆனா எண்ணெய் இல்லாவிட்டா மனவாளம் திரும்பி வருவார், இயேசு திரும்பி வருவார் என்று விசுவாசம் நமக்கு இருக்கலாம். ஆனாலும் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வேஜினை போல, அந்த 5 கன்னிகளை போல, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக, பரிசுத்தாவின் ஞானத்தை பெறாதவர்களாக, பரிசுத்தாவின் ஞானத்தை பெற்றவர்களாக இருந்தால் மட்டும்தான் ஆண்டவர் இயேசுவோட வருகையை எடுத்துக் கொள்ளுவார்கள், எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று சத்தியத்தின்படி தேவனுக்கு முன்பாக நிற்கிற கர்த்தரோடு ஊழியர்கள் நான் உங்களை சொல்றேன், கேளுங்க. கேட்க காதுள்ளவன் கேட்க கடவுள். நீங்க கேட்கிற விதத்தை குறித்து pay your total attention to the word of God. That the word can change your life. யாக்கோபு எழுதுறார், உங்களுக்குள்ள வாசமா இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உடையவராக இருக்கிறார் என்று வேத வாக்கிய சொல்றது நீங்கள் நம்பவில்லை. உங்களுக்குள்ள வாசமா இருக்கிற ஆவியானவர், எனக்குள்ள வாசமா இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உடையவராக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுது. ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவி, நாம அடிக்கடி கொண்டாடி விடுறோம் பாருங்க. வேத வசனத்தின் மேல நமக்கு ஒரு விருப்பம் இல்ல பாருங்க, நீதி மேல நமக்கு பசிதாகம் இல்ல பாருங்க, ஒழுக்கம் ஜெபிக்கிறோம் இல்ல பாருங்க, ஆண்டவர் தேடுறது இல்ல பாருங்க, கர்த்தருடைய காரியத்தில் நமக்கு கவனம் இல்ல பாருங்க. பட் we are but we believe in Christ, நாம இயேசுவை விசுவாசிக்கிறோம், பட் we are coming to church. அதான் சபைகள் இன்றைக்கு செத்து கொண்டிருக்கு. People are dying in the spirit. ஆனாலும் தேவன் ஆண்டவர் தன்னுடையவர்கள் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறார். சர்தையிலும் தங்கள் சரி தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சிலர் எனக்கு உண்டு. பலர் தங்கள் வஸ்திரத்தை அசுசிப்படுத்திக்கலாம், பலர் தங்களை ரட்சிப்பை கரைப்படுத்தி இருக்கலாம், ஆனால் அந்த சபையிலும் தங்கள் ரட்சிப்பை கரைப்படுத்தாத சிலர் எனக்கு உண்டு. There are some people in that church. எனக்கு தெரியும் என்னுடையவர்கள். தீவட்டி இருக்க மட்டும் போதா, நமக்கு என்ன இருக்கு? பாவத்துக்கு மனம் திரும்பிக்கலாம், இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கலாம், பட் நாம் பரிசுத்தாவை ஞானஸ்நானத்தை பெற்றுக்கிறோம். என்ன இருக்கிறதா நம்மளுக்கு? இயேசு வருவார் என்று சத்தியத்தை நாம் கேட்டிருக்க மறுபடியும் நாம் நம்பலாம், ஆனா இயேசு வரும்போது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத சிலர் கூட இயேசு திரும்ப வருவார் நம்புறான். ஏன்னா உலகத்தில் நடக்கிற காரியங்களை வச்சு, உலகத்தில் சம்பவிக்கிற காரியங்கள், உலகத்தில் சம்பவிக்கிற காரியங்கள் வேதத்தில் சத்தியத்தை மையமாக வச்சுதான் எல்லாம் சுழறது சுத்தது என்றது அவங்களும் புத்தி உள்ளவங்க கொஞ்சம் ஏற்றுக்கொள்றாங்க. ஆனால் அவங்களுக்கு மனம் திரும்ப அனுபவம் இல்லை, அவங்க பரிசுத்தாவி ஞானஸ்நானத்தை பெற்றதும் இல்லை. பட் நீ அதை சொல்லணும் அவங்க. நமக்கு ஒரு வைராக்கியம் இல்லை, சபை குறித்து ஒரு வைராக்கியம் இல்லை. உலகத்தில் இருக்க கட்சிகளை குறித்து அவளுக்கு வைராக்கியம் இருக்கு, உலகத்தில் இருக்க ஸ்தாபனங்கள் குறித்து அவளுக்கு வைராக்கியம் இருக்கு, உலகத்தில் இருக்கிற பல பல அரசியல் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அவைகளை குறித்து வைராக்கியம் இருக்கு. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கோ ஆண்டவரை குறித்து, ஆண்டவர வசனத்தை குறித்து, கர்த்தருடைய சபையை குறித்து ஒரு வைராக்கியம் இல்லை. பாருங்க, உங்களுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் பச்சித்தன் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஆலயத்தில் ஆண்டவர் போனாரு, அங்கிருந்த அலங்குலங்களை பார்த்தபோது அவரால் பொறுக்க முடியல, அவர் கோபம் கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வைராக்கியம் இங்கு What is our part? என் சகோதரனுக்கு நான் காவலாளி, எனக்கு என்ன, நான் வாரம் போறேன். I don't care about anybody. எவரை பத்தி பண்ண கவலை இல்லை. இது உலக பிரகாரமான ஆவி பாருங்க, இது உண்மையான ஆண்டோட ஆவி இல்ல பாருங்க. சமாரியர் இயேசு ஏற்றுக்கொண்டார்கள், தண்ணி ஞானஸ்தானம் பெற்றார்கள், ஆனா பரிசுத்தாவுடைய ஞானஸ்தானம் பெறல. அப்போஸ்தலர் வந்து கைகளை வைத்த போது they are receiving the power of the Holy Spirit. Then they changed their life. இன்னொரு சம்பவத்தை நாம் பார்ப்போமே, படி பத்தாம் அப்போஸ்தலர் பத்தாம் அதிகாரம் 44 46 வரைக்கும் சீக்கிரம். அப்போஸ்தலர்
10:46-47
வரைக்கும் இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கி
இருக்கிறார்.
பேதுரு பேசினார் கொன்னி ஒரு புறவினத்தார் வீட்டில், இதுதான் முதல் தடவையாக புறவினத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுது. பேதுரு கொண்டு போறாரு சுமந்து, அதை ஆண்டர் கொடுத்த அற்புத தரிசனங்கள் மூலமாக போறாரு, சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போறார் as ambassador of God. புறவினத்தார் மத்தியிலே கொன்னி வீட்டிலே
ஏராளமான ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். அங்கே பேதுரு ரட்சிப்பின் நற்செய்தி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். கலப்படமட சத்தியத்தை, உண்மையான சுவிசேஷத்தை, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை குறித்து சுவிசேஷமாய் அந்த ஜனங்களுக்கு பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில், இப்பொழுது நான் உங்களுக்கு பேசுறது போல அன்றைக்கு அன்னார் அந்த ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி பேசிக்கொண்டு இருக்கும் போது, அவன் ஆண்டவருடைய வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கும் போது கேட்ட எல்லாருமேலும் பரிசுத்தாமனு வந்து இறங்கினார். பாருங்க, ஓ பிரைஸ் தி லார்ட். கேட்ட இல்ல வசனத்தை கேட்ட எல்லார் மேலும் ஆவியானவர் வந்து இறங்கி இருக்கிறார். அர்த்தம் என்ன? அங்க கூடிய ஒரு எல்லோரும் பேதுரு சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கார். தாங்கள் பாவி என்பதை ஒத்துக்கொண்டார். அவங்க கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே அவர்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் ஏற்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் தேவ வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே அவர்களுக்குள்ள ஒரு மாற்றமும் ஒரு மனம் திரும்பலும் ஏற்பட்டிருக்க வேண்டும். இதை பேதுரு அறியாவிட்டாலும் பேதுரு அறிவித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். ஆகவே மனம் திரும்புதல், தேவ வசனம் மனம் திரும்புதலை உள்ளே ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் போது வெளியே தேவன் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புறதை அப்போஸ்தலருடைய கண்கள் பார்க்குது. பாருங்க, இதுல ஒரு ஆச்சரியம் தெரியுமா? இன்னும் அங்கு கொன்னலையும் வீட்டில் இருந்த ஒருவரும் இன்னும் ஓட்டு பெர்மிஷன் முடிக்கல. ஞானஸ்தானம் தண்ணீர் முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கலப்பா, தண்ணீர் ஞானஸ்தானம் இன்னும் முடிக்க இல்ல. ஆனா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட இதே புரியுது. யோசிச்சு பாரு, கொன்னலின் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். முதல் தடவையாக ரட்சிப்பு நற்செய்தி சுவிசேஷத்தை கேட்கிறார்கள். This was the very first time they are listening the gospel of Christ. இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி இதுதான் முதல் தடவையாக கேட்கிறார்கள். கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே அவர்கள் பரிசுத்தாக நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆனா இன்னும் தண்ணி ஞானசம் முடிக்க. ஆகவே இட்ஸ் பாசிபிள், இது சாத்தியம். அதாவது தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னேயே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நானும் தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முதல் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டேன். அந்நிய பாஷைகளும் பேசி எனக்கு அனுமானங்களே, இதற்காக நான் தண்ணீர் ஞானஸ்தானத்தை ஒதுக்கலாமா? நோ, தேவன் நம்முடைய இருதயத்தை அறிவாரு. ஆண்டவர் அங்கு உட்கார்ந்திருந்த ஒவ்வொரு உள்ளத்தையும் அறிந்தார். பேதுரு பேசுகிற ரட்சிப்பு நற்செய்தியை கேட்டபோது ஜனங்களுக்குள்ளே மனம் திரும்புதலும் விசுவாசமும் ஏற்பட்டது. ஆகவே ஆண்டவர் அந்த ஜனங்களை நிரப்புவதற்கு தடையில்லை. அங்கிருந்த எல்லோரையும் வேணும் ஆவியானவர் வந்து இறங்கினார். பாருங்க, ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்குறதை மிஸ்டர் பீட்டர் பேதுரு பார்த்த போது சொன்னார், இங்க பாருங்க, நம்ம போல அனுபவத்தை பெற்ற இவங்களை, நம்ம மாதிரி ஆவியை பெற்ற இவங்களை, நம்ம போல பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்ட இவங்களுக்கு தண்ணீர் முழுக்க விளக்காம கொண்ட குடி நல்லா இருக்கு. சோபோட்டா உடனடியாக இமீடியட்லி தே கேன் ரிசீவ் தி பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். இன் தி மீன் டைம் தே கேன் கெட் தி வாட்டர் பேப்டிசம் வித்இன் ஒன் டே, வித்இன் சம் அவர்ஸ். ஆண்டவரின் நற்செய்தியை கேட்டார்கள், பாவத்துக்கு மனம் திரும்பினார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள், பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டார்கள். அன்றைக்கே அத்தனை பேரும் தண்ணீர் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டார். ஆனா இன்றைக்கு நமக்கு மனம் திரும்புவதற்கு பல நாட்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு பல மாதங்கள், ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வதற்கு பல மாசங்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பரிசுத்தாவின் ஞானத்தை பெற்றதுக்கு இன்னும் பல மாசங்கள் போய்கிட்டே இருக்குது. பாரு, ஹவு த லார்ட் கேன் பிளெஸ் அவர் லைஃப், கேன் யூ திங்க் அபவுட் தட்? எப்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும்? நீங்கள் என்னை தேடினால் என்னை கண்டுகொள்வீர். நாம் தேவனை தேடினால் அவர் நமக்கு தென்படுவார். நாம் அவரை விட்டுவிட்டால் அவர் நம்மை விட்டுவிடுவார். பைபிள் சேஸ், நாம் அவரை விட்டுட்டால் அவர் நம்மை விட்டுருவார். ஆனா நாம் அவரை தேடினால் அவர் நமக்கு தென்படுவார். த பைபிள் சேஸ். நேரம் போகுது. இன்னொரு காரியத்தை நான் பார்ப்போமே. 19 அதிகாரம், அப்போஸ்தலர் 19 அதிகாரம், சீக்கிரமா இருக்கு. அப்போஸ்தலர் 19 ஒன்றிலிருந்து 6 வரைக்கும் படிங்க சீக்கிரமா. அப்போஸ்தலர் 19 ஒன்றிலிருந்து 6 வரை.
அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்களின் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீசரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது
பரிசுத்தாவியை பெற்றீர்களா? கேள்வியை பாருங்க. கேள்வியை பாருங்க, விசுவாசிகளை பார்த்து கேட்கிறாரு. மிஸ்டர் போல், அதாவது பவுல், விசுவாசிகளை பார்த்து கேட்கிறாரு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா? See the question. Because he is the man of God. அவன் தேவ மனுஷன் பாருங்க. அவன் கேட்க வேண்டிய கேள்வி தான் கேட்பான். அவன் வந்து உலக பிரகாரமான காரியெல்லாம் கேட்க மாட்டான். உங்களுடையது அல்ல, உங்களையே நான் தேடுகிறேன் என்றார். அறிந்து போறவைகளை அல்ல, அழியாதது நான் தேடுகிறேன். நிரந்தரமற்றவைகளை அல்ல, நிரந்தரமானவர்களை நான் தேடுகிறேன் என்று பவுல் சொன்னார்.
அதற்கு அவர், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள்
எபேசு பட்டணத்தில் இருந்த விசுவாசிகள். இது அடுத்த சப்ஜெக்ட் பாருங்க, நன்றாக கவனிங்க. இவர்களும் விசுவாசிகள். See the difference. சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக. விசுவாசிகள், they are in the church. They believe in Christ. பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. அப்படிங்க மூன்றாம் வசனத்தை.
அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே
என்றார். ஆகவே இங்கே இருந்தவர்கள் விசுவாசிகளாக இருந்தாலும் யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தார்கள். ஆகவே யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞான ஸ்நானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ காலத்தில் செல்லுபடியாகும். அவன் மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை கொடுத்தார். ஆகவே அதை கீழே நீங்க வாசித்து பார்த்து சொன்னால், பிற்பாடு யோவான் ஸ்நானகன், பிற்பாடு பவுல் அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே ஞான ஸ்நானம் கொடுத்திருக்கான். இன்னொன்று தான் கவனிங்கள், யோவான் ஸ்நானகன், அவன் ஞான ஸ்நானம் கொடுத்தபடியால் அவனுக்கு யோவான் ஸ்நானகன் என்று பேர் வந்தது. ஆனாலும் யோவான் ஞான ஸ்நானகன், யோவான் ஸ்நானன் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞான ஸ்நானம் கொடுக்க இல்லை. நன்றாக விளையாடு. யோவான் ஸ்நானகன் ஞான ஸ்நானம் கொடுத்தாரு, அது மனம் திரும்புதல் கேட்ட ஞான ஸ்நானம், அது கர்த்தருக்கு வழியை ஆயுதப்படுத்துகிற ஞான ஸ்நானம், தட் இஸ் அவருடைய ஊழியம். ஆனாலும் யோவான் ஸ்நானனுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில ஞான ஸ்நானம் கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லையில அப்படி அவன் செய்யவும் இல்லை. ஏண்டா இயேசு இன்னும் மகிமைப்பட பாருங்க. ஸ்தோத்திரமான என்ன கவனிங்க, இப்பொழுது ஆண்டவர் இயேசு மகிமைப்பட்டாரு. ஆகவே இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு திரும்ப கர்த்தா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என்ன செய்யறாரு, ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அதுக்கு படிங்க, அங்கால படிங்க.
அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தா இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள்.
அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல்
கைகளை
வைத்த போது
பரிசுத்தாவி
அவர்கள் மேலே வந்தார்.
அப்பொழுது அவர்கள்
அந்நிய பாஷைகளை
பேசி சொன்னார்கள்.
ஏறக்குரிய 12 பேர் என்ன கவனிங்க, அப்பொழுது பவுல் ஞானஸ்தானம் கொடுத்த பிற்பாடு அவர்கள் மேலே கைகளை வைத்தார். அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்ன கரிமானவர்களே, இப்ப என்ன கவனிங்க, நான் சுரி கூட நேரம் போட முடியும். என்ன கவனிங்க, அந்நிய கைகளை வைத்த போது அவர்கள் பரிசுத்தா நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசினார்கள். என்ன கவனிங்க, பரிசுத்த ஆவிய நிரப்புதலை பெற்றுக் கொண்டதற்கு ஒரு அடையாளம், ஒன் ஆஃப் த சைன் வி ஹேவ் ஃபில்ட் வித் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அந்நிய பாஷைகள்ல பேசுறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டதுக்கு ஒரு அடையாளம் அந்நிய பாஷைகளை பேசுறது. இங்க நீங்க பாப்பீங்க, வாசித்துக்கு வந்து அந்த நேரம் பேதப்ப திரும்பி எடுத்துக்காட்ட நேரம் இல்லை. அவர்கள் எல்லாரும் கைகளை வைத்த போது அவர்கள் பரிசுத்தா நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசுவான் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு இந்த அந்நிய பாஷைகளை குறித்து சில 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 எதிர்மறையான சில வியாக்கியானங்கள் இருக்கலாம். ஆனாலும் நான் ஆண்டவட ஊழியக்காரனாகி நான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கபடி அந்நிய பாஷைகளை நான் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் நீ அந்நிய பாஷையை பேசாவிட்டால் நீ பரிசுத்தாவை நிரப்பப்பட இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். அந்நிய பாஷை நீ பேசாவிட்டா பரலோகத்தை போக மாட்டே என்றோ, அந்நிய பாஷை நீ பேசாவிட்டா பரிசுத்தாவியோட நிரப்பப்படும் என்றோ நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்நிய பாஷைகளை பேசுறதுக்கு நான் என்கரேஜ் பண்றேன். Everybody you can speak in other tongues because இது ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறது. பற்பல இடங்களிலே பலர் இதை பேசியிருக்கிறார்கள். அப்போஸ்தலன் பவுலும் நானும் பல பாசிருப்பேன். எனக்கு அருமானவர்களே, இது இந்த காரியங்களை குறித்து சில வேறு விதமான வியாக்கியங்களுக்கு உண்டு, அவைகளை நான் செவி கொடுக்கிறேன். பட் ஐ பிலீவ் இன் டங்ஸ். நான் அந்நிய பாசைகளை விசுவாசிக்கிறேன். நான் அந்நிய பாசைகளை இன்று வரைக்கும் பல வருஷமாக பேசுகிறேன். நான் பார்த்த பலத்த பழைய ஊழியக்காரர்கள், பலத்த பல தேவ மனுஷர்களை நான் பார்த்திருக்கேன். அவர்களும் அந்நிய பாசைகளை பேசுகிறார்கள். ஆனாலும் பரிசுத்த ஆவியான நிரப்பப்பட்ட ஒருவன் அந்நிய பாசைகளை பேசாவிட்டால் அவர் நிரப்பப்படுகிறேன் என்று சொல்ல மாட்டேன். ஆனாலும் தேவ சமூகத்தை நிற்கிறேன், நீங்கள் எல்லோரும் அந்நிய பாசைகளில் பேசணும் சொல்லி கத்திருக்க நான் விரும்புகிறேன். இப்ப அடுத்த கேள்வி, அந்நிய பாசைன்னு சொன்னால் எனக்கு விளங்காது. தட்ஸ் மீன் அது அந்நிய பாசை. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஐ ஸ்பீக். நான் விளங்கிற அதுக்கு பேர் அந்நிய பாசை. பட் அந்த அந்நிய பாசை எதுக்கு தெரியுமா? பைபிள் சொல்றது தேவனோடு நான் பேசுறேன். ஐ ஸ்பீக் டு காட், நான் ஆண்டவனோடு பேசுறேன். ஆகவே தேவனோடு நான் பேசுற வார்த்தைகளை நான் விளங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும் என்றது இல்லை. அவர் விளங்கிக் கொண்டா சரி, நான் விளங்கிக் கொள்ளாவிட்டாலும் அவர் விளங்கிக் கொண்டா சரி. ஆனால் இந்த அந்நிய பாசைகளை பேசும்போது நான் பக்தி விருத்தி அடைறதை எந்த அனுபவத்தில் நான் பார்த்திருக்கேன். ஆனாலும் புதிய ஆத்துமாக்கள் கூடி வந்திருக்கிற இடங்களிலே ஆண்டவரை அறியாது தெரியாமல் வந்திருக்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறதிலே நான் அந்நிய பாசைகளை பேச நான் விரும்புகிறேன். ஆனால் குறிப்பாக என் தனி ஜெபத்திலே நான் அதிகமாக அந்நிய பாசைகளை பேசுகிறேன். மற்றவர்களுக்கு இடரில்லாம கர்த்தர் நமக்கு தந்த கிருபைகளும் வரங்களையும் நாம் பாவிக்கிறதும் பயன்படுத்துறதும் மிகவும் ஞானமும் பொருத்தமுமானது. ஆண்டுடைய நாமத்துக்கு பயன்பட்டாட்டும். ஆகவே என்ன கரிமானவர்களே, அந்நிய பாசைகளை பேசுறது பரிசுத்த நிரப்பப்படுறதுக்கு ஒரு அனுபவம், இன்னும் ஒரு ஒரு அடையாளம். இன்னும் பல அடையாளத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் பரிசுத்தாவின் அவசியத்துக்குள்ள நாம் கலந்து சொல்ல போறோம். பரிசுத்தாவ நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? அந்நிய பாசைகளை பேசுவான் இருப்பான். அது மட்டுமல்ல, தேவ ஆவியான நிரப்பப்பட்டவர்கள் தேவ மகத்துவங்களை பேசுகிறவர்களாக இருப்பார்கள். அதாவது தேவ ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் தேவனை மனதார மனம் திறந்து துதிக்கிறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக, தொழுது கொள்வர்களாக இருப்பார். அவர்கள் விக்கிரங்களுக்கு முன்பாக நிக்கையிலே விக்கிரங்கள் தான் அசையாது, ஆடாது, பேசாது, சத்தம் போடாது, அப்படியே நிக்கும். நாம் ஒரு காலத்தில் விக்கிரங்களுக்கு முன்பாக, பட் இன்றைக்கு ஜீவன் உள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம். When you go to the Revelation, the book of Revelation, நீங்கள் வெளிப்படுத்த விசேஷத்துக்குள்ள போவீங்களா இருந்தால் அங்கே நாம் பார்க்கிறோம். அங்கே பலத்த சத்தமாக பரிசுத்தர் 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 என்று அவர்கள் ஓய்வில்லாமல் சத்தமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏசாய புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம், கூப்பிடக்கூடிய சத்தத்தினால் வாசலுக்கு நிலைகள் கூட்டம் அதிர்ந்ததன் எழுதப்பட்டிருக்கிறது. இன் மை பைபிள் என்னுடைய பைபிள், நீங்கள் உங்களுடைய பைபிளும் வாசித்து பாருங்க. அப்படி இதில் இருக்குமா இருந்தால் ஜீவனுள்ள தேவனாகிய தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் நீ ஏன் முணுமுணுக்கணும்? வாய் திறந்து மனம் திறந்து ஆண்டவரை ஏன் நாம் ஆராதிக்க கூடாது? கட்டு அவிழ்ந்த போது சகரியா அவன் தேவனை ஸ்தோத்தரித்தான் சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய நாவின் கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும், அவிழ்க்கப்பட வேண்டும். எதற்காக வேண்டாம்? மற்றவர்களை குறித்து கதைக்கிறதுக்கு அல்ல, மற்றவர்களை குறித்து குறை சொல்றதுக்கு அல்ல, பெருமையானவர்களை பேசுறதுக்கு அல்ல, தவறானவர்களை கதைக்கிறதுல, தேவ மகத்துவங்களை பேசுவதற்கு, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, தேவாதி தேவனை தொழுது கொள்வதற்கு, ஆண்டவரை பாடி கொண்டாடுவதற்கு, நீதிமான் பாடி பலராண்டு எழுதப்பட்டது. ஆகவே நீயும் நானும் தேவ சமூகத்திலே அந்தரங்கத்திலும் அம்பலத்திலும் தனியறையிலும் சபையிலும் கர்த்தரை நன்றாய் பாடி புகழ்ந்து கொண்டாடுவார்கள். இங்க அவரை கொண்டாடாமல் வேறு எங்குதான் கொண்டாடுகிறது? இங்க அவரை மகிமைப்படுத்தாமல் வேறு எங்குதான் மகிமைப்படுத்துறது? நாம் கூடி வருது தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக என்பதை நாம் அடிப்படையாக மறக்கக்கூடாது. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவான்னு சொல்லி ஆண்டவர் ஏசா தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு சொன்னதை நாம் மறக்கக்கூடாது. ஆகவே பரிசுத்தாக நிரப்பப்பட்டவர்கள் அந்நிய பாசைகளை பேசுவார்கள். இரண்டாவது, அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி தேவனை ஆராதி, தேவனுடைய மகத்துவங்களை பேசுன தேவனுடைய மகிமைக்குரிய காரியங்களை சொல்லி 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 அவர்கள் ஆண்டவரை ஆராதித்தார்கள். நீங்களும் நானும் பரிசுத்தாவே நிரப்பப்பட்டிருந்தால், நாம் நீயும் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றிருந்தால், உன்னாக நாம் மனம் திறந்து ஆண்டவரை மனப்பூர்வமாக மகிழ்ந்து புகழ்ந்து சோதரிப்போம். தடையே என்ன தடை இருக்குது? ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு என்ன தடை இருக்குது? ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு கதைக்கு சத்தம் பார்த்தா அப்படி சார். ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கணுமே நாம் மௌனமாக, நாம் செத்து பண்ணவங்களுக்கு அஞ்சலி, உயிரோடு ஆராதிப்பது நம்முடைய ஆண்டவர் சாக இல்லை, அவர் உயிரோடு இருக்கார். ஆகவே நமக்கு முன்னால் அவருக்கு நாம் அஞ்சலி செலுத்த வேண்டாம், அவருக்கு நாம் ஆராதனை செய்வோமே. ஆகவே ஆவலை நிரப்பப்பட்டவர்கள் அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசி தேவனை துதிக்கிறவர்களாக. அது மட்டுமில்லை, எனக்கு நேரம் போகுது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், பரிசுத்த நிரப்பப்பட்டவர்கள் நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாக இருப்பார்கள். எனக்கு அருமானவர்களே, 120 பேரும் இருந்தாலும் இருந்தார்கள் மேல்விட்டறையில். அப்போ நான் சொன்னேன் பெரிய சத்தம், ஏன் சொன்னால் வெளியே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கூடி வருவதற்கு. ஏன் ஆண்டவர் வெளியில் இருக்கிற ஜனங்களை கூடி வர செய்தார் தெரியுமா? இந்த 120 பேரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார் என்பதை உலகம் காண வேண்டும். மட்டுமல்ல, ஆண்டவர் முழக்கத்தை போல சத்தத்தை உண்டாக்கினபடியால் ஆக்கள் எல்லாம் கூடி வந்த படியால் தான் பேதுரு அங்க எழும்பு நின்று அங்க வந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு நற்செய்தியை சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கார். So when he was preached about avan andavude nachchedi arivitha bodhu anda sthalathile on that spot anda idathile kidathada 3000 per manam thirumbi rakshikapattirukkar andavude naamathukku stotram ippa puridha innathukku mulakam munchar ulle irukkavulukku periya mulakam thevilla aaviyala nirappuradhukku andavarku mulakam thevilla paarga ana velil irukkal janangal la koodi varavendum ivagal deva aaviya pettirukkadhu avagal ariyavendum adu mattumalla appadi janangal vandathaan pedru pesamudiyum avagal rakshikapadamudiyum inda 3000 பேரும் ரட்சிக்கப்பட்ட போது அந்த 120 பேரும் சேர்ந்து முதல் திருச்சபை முதலாவது சபை ஆரம்பமாகிறது எப்போதென்றால் பெந்தேகோஸ்தே நாள். ஆகவே பெந்தேகோஸ்தே நாள் தான் சபையை பெற்றெடுத்த நாள் என்பதை நாம் மறக்க முடியாது, மறக்கவும் கூடாது. அது மட்டுமல்ல பரிசுத்த ஆவியானவர் தான் சபையை நடத்துகிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். பட் தி ஹோலி ஸ்பிரிட் இஸ் லீடிங் தி சர்ச். இயேசுவுக்கு நேராக நடத்துகிறது தேவ ஆவியானவர் தான். நம்முடைய சகல சத்தியத்துக்கும் நடத்துகிறது தேவ ஆவியானவர் தான். ஆகவே பரிசுத்தாவே நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் சொன்னால், அவன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன் தீவிரமாக இருப்பான், அவன் நற்செய்தியை சுமக்கிறவனாக இருப்பான், அவன் ஆண்டவரை அறியாதவர்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்ற மகனாக இருப்பான், மகளாக இருப்பான். எனக்கு அறிமானவர்கள் தெரியுமா? அது மட்டுமில்ல, இதே பேதுரு துண்டையும் துணியும் ஒரு பொம்பளை விட்டுட்டு ஓடி போன அதே பேதுரு பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிற்பாடு இந்த மக்கள் எந்த ஆட்களுக்கு பயந்து ஓடினானோ அதே ஆட்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு இவனுக்கு வந்த துணிவை பாருங்க, இவனுக்கு வந்த பலத்தை பாருங்க. ஆகவே தான் அப்போ சொல்ல 1:8 சொல்லுகிறது, பரிசுத்தாவினத்தில் வரும் பொழுது நீங்கள் பலமடைந்து எனக்கு சாட்சியா இருப்பீர்கள், சாட்சி சொல்லுவீர்கள், சாட்சியாக இருக்கவும் சாட்சியை சொல்லவும் சத்தியத்தை பேசவும் நமக்கு தேவை. பரிசுத்தாவுடைய பலம், பரிசுத்தாவுடைய நிரப்புதல், பரிசுத்தாவுடைய ஞானஸ்தானம் பாருங்க. நான் சொல்றேன் கேளுங்க, உண்மையாக பரிசுத்தாவ நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு மனுஷி உண்மையால பரிசுத்தாவ ஞானஸ்தானப்பட்ட ஒருத்தர் சும்மா போயிட்டு இருக்க மாட்டாங்க. எப்படியாவது யாருக்காவது ஒருவருக்காவது இயேசு எப்படி சொல்லிடும், 1-2 பேராவது என்னால முடிஞ்ச ஆண்டுக்கு வளர்த்து. ஏன்டா அவனுக்குள்ள இருக்கு, எரிஞ்சிருக்கு பாருங்க, உள்ளுக்கு எரிஞ்சிட்டே இருக்கு அக்னி, பரிசுத்தாவோட அக்னி எரிஞ்சிட்டே இருக்குது பாருங்க. He leading the people towards God. பேதுரு அதுக்கு முதல் சுவிசேஷத்தை பேருக்கு அறிவிக்கல், ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற உடனே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து நிற்கிறாங்க. எலும்பு நின்றான் பாருங்க, அவன் எலும்பு நீக்க 11 பேரும் எலும்பு நிற்கிறாங்க பாருங்க. என்ன கருமானவர்களே, பயம் எல்லாம் பறந்துட்டு, என்ன இயேசு கிறிஸ்து செத்து போயிட்டார் என்று சொல்லி, கல்லறைக்க போயிட்டார் என்று சொல்லி, இவங்க எல்லாரும் எங்க இருக்க வீட்டை பூட்டிட்டு உள்ள இருந்தோம், வீட்டை பூட்டிட்டு உள்ள இருக்கதான் இயேசு உட்பிரவேசித்து எந்த ஜன்னல் திறந்து வந்தாரோ எந்த கதவு திறந்து வந்தாரோ எனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு திறந்ததாக பைபிள் இல்ல, ஆனா டைரக்டா உள்ளுக்கு வந்திருக்க, உள்ளுக்கு வந்து சேர்க்க உங்களுக்கு சமா. இவங்க எல்லாம் பயந்துட்டா அச்சோக்கி இயேசு செத்து போயிட்டா ஏறி செஞ்சு வந்து நிற்கிறேன். இவங்களை விசுவாசம் அப்படிப்பட்டு பாருங்க, இப்படிப்பட்டவர்களும் மக்களையும் ஆண்டவர் பாவித்திருக்கார், இப்படிப்பட்டவர்களையும் பரிசுத்தா நிரப்பி இருக்கிறார், இவர்களையும் பாவித்திருக்கா பயன்படுத்திக்கா உண்மையே என்ன பாவிக்கிறதுக்கு அவருக்கு ஏன் முடியாது என்று யோசிப்பார். மனுஷியர் கணக்காக இவர்களை குறித்து பேசுவாங்க, நமக்கு சமயம் காலம் போதாது. என்ன கருமானவர்களே, this is the time that you can do something for the Lord who loves you. உன்னை நேசிக்கிற ஆண்டவருக்கு, உன்னை அன்பு கொண்ட ஆண்டவருக்கு நீர் கிரியை செய்யக்கூடிய நல்ல காரணமும் காலமும் நல்ல சமயமும் ஏற்ற சந்தர்ப்பமும் சூழ்நிலை இதுதான் என்பதை சத்தியத்தின்படி நான் உனக்கு சொல்றேன். கேட்க காதுள்ளவர் கேட்கடவர். எனவே பரிசுத்தாவே நிரப்பப்பட்டவன் சத்தியத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கொள்ள இருப்பார். அது மாத்திரமில்லை, இந்த பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை இவர்கள் பெற்றுக்கொண்ட பிற்பாடு அப்போஸ்தலர்களுக்கு இருந்த தர்க்கங்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடுது. வழியில் எதை குறித்து தர்க்கப்பட்டு வந்தீர்கள்? இவங்க அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொடுத்ததுக்கு முதல் அவர்களுக்குள்ள தர்க்கங்கள் இருந்திருக்கு, ஏற்றத்தாழ்வு இருந்திருக்குது. நாம் பெரியவனா நீ பெரியவனா, யார் இயேசுக்கு போனது பக்கத்துல இடது பக்கத்துல, இதையெல்லாம் கெடுதல் அவர்கள் எல்லாரும் எரிச்சலானார்கள் எல்லாம் இருக்கு. ஆகவே அப்போஸ்தலர்களுக்குள்ள இருந்த எரிச்சல்கள், தகராறுகள், தர்க்கங்கள் எல்லாவற்றையும் வேறொருத்த அனுபவம் பெந்தேகோஸ்தே அனுபவம் தான். பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்ற பிற்பாடு இவர்களுக்குள்ள தர்க்கங்களும் இல்லை, இவர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வும் இல்லை, இவர்களுக்குள்ள கோபங்களும் இல்லை, இவர்களுக்குள்ள பகைகளும் இல்லை. ஏனென்றால் அனுதினமும் அந்நியோனியமாய் இவர்கள் இருந்திருக்கார்கள் என்று அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு நேர்மையில் கவனிக்க அறிமானவர்களே, அப்போஸ்தலர் பரிசுத்தாவின் அனுபவம், அதாவது பெந்தேகோஸ்தே அனுபவம், தர்க்கங்களும் எரிச்சல்களும் பயங்கள் எல்லாவற்றையும் புறம்பே தள்ளக்கூடியதா இருக்கு. அது மட்டுமில்ல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் அவர்கள் அனுதினமும் ஜெபித்திருக்கார்கள். என கருமையானவர்களே, இந்த இவ்வளவு பேருக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு ஜெபிக்கிற விருப்பம் வந்திருக்கு. நீங்க பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தார், உனக்குள்ள ஜெபிக்கிற விருப்பம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை தேடுறதுக்கு நீ விரும்புவாய். அந்த அல்லாவிட்ட நீ காலை எழும்பி எதை தேடுகிறாய், எங்கே ஓடுகிறாய்? காலை இந்த ஏர்லி இன் த மார்னிங் இப் யூ கோ அவுட் சைட், வெளியில போய் பார்த்து சொன்னா ஜனங்கள் தே ஆர் சோ பிஸி, வாகனங்கள் வேகமாக போது அங்கு மீண்டும் ஜனங்கள் பிஸியாக இருக்கிறது. பிகாஸ் த பீப்பிள் ஆர் சீக்கிங் சம்திங் எவ்ரி டே ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங், காலை தொடங்கி மாலை வரைக்கும் ஜனங்கள் எதையோ தேடிக்கொண்டிருக்காங்க, உலகம் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறது. த பீப்பிள் ஆர் சோ பிஸி, தே டோன்ட் ஹேவ் எனஃப் டைம் டு சீக் தி கிங்டம் ஆஃப் காட். அவங்களுக்கு தேவனை தேடுறதுக்கு நேரம் இல்லைங்க. உலகம் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறது காலை மறியும் காலை இருந்து மாலை வரைக்கும். ஆனா நீ தேவனுடைய மனுஷன், நீ தேவனுடைய மனுஷி, நீ காலை எழும்பி மாலை வரைக்கும் எதை தேடுறாய்? தேவ சமூகத்தை தேடுறாயா? நீ ஜெபிக்கிறாயா? ஆண்டு சமூகத்தில் மண்டாடுறியா? ஏதோ ஒரு நாளைக்கு எப்பயோ ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தில் உங்க வாழ்க்கையை தாக்கடா ஆவது, உங்க வாழ்க்கையில சோர்வு, உங்க ஆவியில ஒரு வெளிச்சம் இல்ல, உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பம் இல்ல, உனக்கும் ஆசீர்வாதம் இல்ல, உன்னால மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் இல்ல, நீ ஆசீர்வாதமா இருப்பாண்டு ஆண்டவர் உனக்கும் எனக்கும் வாக்கு தத்தம் பண்ணவில்லையா? இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கை எது, எப்படிப்பட்ட வாழ்க்கை? எத்தனை பேருக்கு நாம் ஆசீர்வாதமா இருக்கும்? எனக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் சொல்லவில்லையே. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டவர் நமக்கு சொல்லிருக்க. இன்னைக்கு நாம் எங்கே போய் கொண்டிருக்கோம், என்ன செய்து கொண்டிருக்கோம்? என்ன கருத்து சிந்திங்க, சீதுக்கு பாருங்க. ஐ ஸ்பீக் த ட்ரூத், த டைம் இஸ் கோயிங் அப். அது மட்டுமல்ல, அவர்கள் அந்யோன்யமாக இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு காரியம் சொல்லி சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு உபதேசத்தில் உறுதியாக இருந்திருக்கிறார். அதாவது தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதில்லை, தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் கேட்பதில்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டோட வசந்த கேட்கறது உனக்கு போர் அடிக்கலையே? ஏன்னா அவங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அப்படி, அவங்க பெற்றுக்கொண்ட அனுபவம் அப்படி. அவை நமக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஒரு விருப்பம் வரணும், ஒரு ஆசை வரணும், ஒரு தாகம் வரணும், ஒரு பாசம் வரணும், ஆண்டவர் வசனத்தில் ஒரு நேசம் வரணும். எப்போது தெரியுமா? நாம் தேவ ஆவியால நிரப்பப்பட்ட போது, நாம் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டால் நமக்குள்ளேயும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வேணும், கர்த்தருடைய கற்பனைகளை கருத்தாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு விருப்பம் வரும் ஒரு ஆனா இன்றைக்கு பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேருக்கு சபையில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு விருப்பமா இருக்கு? எத்தனை பேருக்கு நீதியின் மேல பசி இருக்கு, தாகம் இருக்குது? எத்தனை பேர் ஆண்டோட வார்த்தையை நாம் கேட்கறதுக்கு வாரத்துல ஒரு நாள் நாம் ஆராதனைக்கு வந்து அந்த ஒரு மணித்தேலம் இருந்து ஆண்டோட வசத்தை கேட்கறோம், ஒரு கிலோ முழுக்க தாக்கட்டத்துக்கு. ஆனா வெளியில போனா உலகத்தின் சத்தங்கள் ஏராளம் நம்முடைய காதலி கேட்குது, நம்முடைய உள்ளத்தை சிந்திக்கிறோம், வாழ்றதுக்கு நமக்கு பலம் இல்லை. அவருடைய தேவனருடைய வேதம் அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அவருடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு. ஆனா நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கு? தேவோட வேதம் இருக்குதா, அல்ல உலக காரியங்கள் இருக்குதா? யாருக்காக வாழ போற நீ, எதற்காக வாழுற நீ, எங்கே போயிருக்கிறாய், எங்கே போய்கொண்டிருக்க? நீ எதற்காக வாழுகிறாய்? எதை நீ தேடுகிறாய்? அறியாத ஆத்மாவுக்கு நீ எதை தேடுகிறாய்? உனக்காக ஆண்டவர் ஏற்கனவே செய்திருக்க பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை சிலுவ மரணத்தை நீ ஏற்றுக்கொள்கிறாயா? உனக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட நிச்சயம் இருக்குதா? ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாயா? பசுதாவை ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாயா? உலகத்தில் இருக்கிற பெரும்பகுதி மக்கள் வாழ்றாங்க, அவங்க இந்த அழிந்து போற காரியங்களை தேடுறாங்க, ஓடுறாங்க. இப்ப நாமும் அவ்வப்போது அங்க சில நேரத்தில் மிக்ஸ்ட் ஆகிறோம் பாருங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதருங்கள் என்று நமக்கு வேதத்தில் ஆண்டு எத்தனை எச்சரிக்கை. கிறிஸ்துவோடு கூட நீங்கள் எழுந்தது உண்டானால் மேலானவைகளை தேடுங்க, மேலானவைகளை தேடுங்க. அர்த்தம் என்ன? பூமியில் இருக்கிறதெல்லாம் கீழானவைகள், நீ மேலானவைகளை தேட வேண்டும் என்று ஆண்டு உனக்கு சொல்லியிருக்க என்பதை சத்தியத்தை பண்ணி நீ என்னத்தை தேடுற, நீ எங்க போற? ஒரு நாள் நீ என்ன செய்து கொண்டிருக்க? ஆண்டோட சமூகத்தை நீ தேடுறாய், ஆண்டோட திருமத்தை தேடுறாய, உன்னை படைச்ச தேவனை பார்க்கிறாய், சமூகத்துக்கு வாராய, உனக்கு நேரம். ஏன்னா நம்ம இருதயத்தை வேற எதெல்லாம் நிரப்பி இருக்கு, நம்முடைய உள்ளத்தை வேற எதெல்லாம் நிரப்பி இருக்குது. ஆகவே நமக்கு தேவன் மேல சரியான அன்பும் இல்லை, பற்றும் இல்லை, பாசமும் இல்லை, நேசமும் இல்லை, ஒன்றும் இல்லை. This is the day to have the experience, the tremendous experience of the Pentecost day. Pentecost day naalin anubavam nammude vaazhkaila varum. Periya maattam en ullathil, பெரிதான மாறுதல் என் வாழ்க்கையில். எப்போது பெந்தைக்கோஸ்தே அனுபவம் வந்தவோ எனக்கருமாறுகளே தேவை நாம் ஒவ்வொருவருக்கும் பெந்தைக்கோஸ்தே அனுபவம். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும். மனிதர கணக்காக கூட குறித்து பேசலாம், அதற்கு நமக்கு சாயம் சமயம் இல்லை. கருமானவர்களே நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை நமக்கு தர அவர் பொறுப்பு உள்ளார்கள். எல்லோரும் தெரிவிப்போமா தேவ சமூகம்.